நீங்கள் எஸ்பிஎஸ் தமிழோடு இணைந்துள்ளீர்கள்.
வணக்கம் பிரவீணன் அவர்களே.
வணக்கம் ரைசல். எஸ்பிஎஸ் வானொலி நேயர்களுக்கும் எனது வணக்கங்கள்.
எதை வைத்து உச்சக்கட்ட நோய் பரவல், அதாவது ஆங்கிலத்தில் சொல்ல போனால் இந்த கேர்வ்னு சொல்கிறோம் இல்லையா, அது கணக்கிடப்படுகிறது? அதாவது நான் கேட்குறது அப்படின்னா, இப்போ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நோயாளிகளின் எண்ணிக்கையை வச்சா, அல்லது தொற்று கண்டவர்களின் எண்ணிக்கையை வைத்தா, அல்லது இறந்தவர்களின் எண்ணிக்கைகளா, எப்படி கணக்கிடுகின்றீர்கள்?
கேர்வ் என்று சொல்லுகிற போது அதை செய்தி ஊடகங்களில் அதிகமாக கையாளுகிறார்கள். ஆனால் அதை சரியாக சொல்லுவது என்று சொன்னால் எந்த கேர்வ் என்று சொல்ல வேண்டும்? அதாவது இன்சிடென்ஸ் கேர்வ் என்று சொல்லக்கூடியது, அதை நான் தமிழிலே புதியம் என்று சொல்லுகிறேன். அது புதிய நோயாளர்களின் எண்ணிக்கையை குறிக்கும், அதாவது ஒவ்வொரு நாளும் புதிதாக இனம் காணப்படுகின்ற நோயாளர்களின் எண்ணிக்கை. அல்லது நிகழம் என்று நான் தமிழிலே அழைக்கின்ற ப்ரிவலன்ஸ் கர்வ் என்பது ஒரு நாட்டிலே அன்றைக்கு தொட்டு வைக்கக்கூடியவர்களாக இருக்கின்ற நோயாளர்களின் எண்ணிக்கை, அதை ப்ரிவலன்ஸ் என்று சொல்லுவோம். இல்லை என்று சொன்னால் கியூமுலேட்டிவ் இன்சிடென்ஸ், அதை நாங்கள் தமிழிலே திரட்டிய புதியம் என்று சொல்லலாம். அது ஒரு நாட்டிலே இருக்கின்ற மொத்த மொத்த நோயாளர்களின் எண்ணிக்கை, அதாவது இப்போது தொட்டு வைக்கக்கூடியவர்களாக இருக்கின்றவர்கள், அதோடு தொட்டு வந்து மாறியவர்கள். அப்ப இந்த மூன்றுல எதை நாங்கள் கேர்வ் என்று சொல்றோம் என்றதை நாங்கள் தெளிவாக குறிப்பிட வேண்டும். பொதுவாக செய்தி ஊடகங்களிலே அதை குறிப்பிடாத விடத்து அநேகமாக அதை அந்த ப்ரிவலன்ஸ் கேர்வை தான் சொல்வார்கள், அதாவது தற்போது இருக்கின்ற தொட்டு உள்ள, அதாவது தொட்டு வைக்கக்கூடிய நோயாளர்களின் எண்ணிக்கை.
இதை எப்படி கணக்கிடுவது என்று சொல்லுங்களேன்.
இதை எப்படி கணிப்பிடுவது என்று சொன்னால், நீங்கள் குறிப்பிட்டது போல வைத்தியசாலையிலே அனுமதிக்கப்பட்டவர்களை வைத்து கணிப்பிடுவது அவ்வளவு பொருத்தமல்ல. மொத்தமாக ஒரு நாட்டிலே இருக்கின்ற வைத்தியசாலையிலே இருக்கின்ற வீட்டிலே வைத்து பராமரிக்கப்படுகின்ற மற்றும் வெளிப்படையாக அறிகுறிகள் இல்லாமல் ஆனால் தொட்ட வைக்கக்கூடிய நிலையிலே இருக்கின்ற இவ்வளவு பேரையும் சேர்த்துத்தான் ப்ரிவலன்ஸ் என்று சொல்லுவார்கள், அதாவது தொட்ட வைக்கக்கூடியவர்களின் இன்ஃபெக்ஷஸ் ஆனவர்களினுடைய எண்ணிக்கை. இதை கண்டுபிடிப்பதிலே சில சிரமங்கள் இருக்கின்றன. என்று சொன்னால் ஒரு நாட்டிலே இன்றைக்கு உதாரணமாக ஆஸ்திரேலியாவிலே இன்றைக்கு 2000 நோயாளர்கள் ஆக்டிவ் கேசஸ் என்று சொன்னால், அது நாங்கள் பேராசிரியர் பென்கோ அவர்கள் சொன்னது போல இன்றைக்கு 1 மில்லியன் மக்களுக்கு 16,000 பேரளவிலே நாங்கள் சோதனை செய்வோம். அந்த அடிப்படையிலே இந்த நோயாளிகளை நாங்கள் இனங்கட்டிருக்கிறோம். மற்றும் யாருக்கு சோதனை செய்வது என்பதற்கு மருத்துவர்கள் சில விதிகளை வைத்திருக்கிறார்கள், அதாவது அவர்களுக்கு குணங்குறிகள் இருக்க வேண்டும், அல்லது கோவிட் வந்தவர்களுடன் அவர்கள் பழகி இருக்க வேண்டும், இப்படியான சில கிரைட்டேரியா சில விதிமுறைகளை வைத்துத்தான் சோதனை செய்கிறார்கள். இன்னும் அந்த ரேண்டம் டெஸ்டிங் என்பது ஆஸ்திரேலியாவில் வரவில்லை. ஆகவே இப்போது நாங்கள் கணக்கிடுகின்ற இந்த ப்ரிவலன்ஸ் என்பது, அதாவது 2000 நோயாளிகள் இன்றைக்கு ஆஸ்திரேலியாவிலே கண்டறியப்பட்டிருக்கின்றார்கள் என்று சொன்னால், உண்மையான எண்ணிக்கை அதை விட அதிகமாக இருக்கு. ஆகவே இந்த கேர்வ் என்று சொல்லுகின்ற போது உண்மையாக நாங்கள் பேச வேண்டியது ஆஸ்திரேலியாவிலே இன்றைக்கு இருக்கின்ற வைத்தியசாலையிலே இருக்கின்ற அல்லது வீட்டில் வைத்து பராமரிக்கப்படுகின்ற அல்லது குணங்குறிகள் இல்லாத ஆனால் தொட்ட வைக்கக்கூடிய இன்ஃபெக்ஷஸ் ஆக இருக்கக்கூடிய எல்லோரையும் சேர்த்து தான் இந்த கேர்வ் என்று நாங்கள் சொல்ல வேண்டும். ஆனால் அதை கணக்கிடுவது என்பது கொஞ்சம் சிரமமான விஷயம்.
டிரான்ஸ்மிஷன் ரேட், அதாவது தமிழ்ல இருந்து அழகா நீங்க எழுதுறீங்க தொற்றாறு அப்படின்னு, அடுத்து வந்து ரிகவரி ரேட், அதாவது தேராறு அப்படின்னு நீங்கள் குறிப்பிடுறீங்க, இந்த இரண்டும் எப்படி கணக்கிடப்படுகின்றன?
ஆம், தொற்றாறு அல்லது டிரான்ஸ்மிஷன் ரேட் எனப்படுவது தொற்றாளி ஒருவர், அதாவது இன்ஃபெக்ஷஸ் பர்சன் ஒருவர், ஒரு குறிப்பிட்ட அலகு நேரத்தில், உதாரணமாக ஒரு நாளில் இருந்து வைத்துக் கொள்ளுங்கள், மற்றவர்களுடன் ஏற்படும் தொற்றுக்களை உண்டாக்கும் தொடர்புகளின் எண்ணிக்கை. எந்தவித சமூக தூரமாக்கல் சோஷியல் டிஸ்டன்சிங் இல்லாத நிலையில் அல்லது தடுப்பூசிகள் எதுவும், அதாவது வேக்சினேஷன் எதுவும் இல்லாத நிலையில் சாதாரணமாக நோய் பரவி கொண்டிருக்கின்ற போது சராசரியாக ஒருவர் ஒரு நாளிலே எத்தனை பேருக்கு இந்த நோயை கொடுப்பார் என்பது, அதை தொற்றாறு என்று சொல்லுகிறோம். ஒரு மிகவும் வீரியமான நோய்க்கு இந்த தொற்றாறு என்பது அதிகமாக இருக்கும். உதாரணமாக மீசல்ஸ் என்று சொல்லப்படுகின்ற அம்மை நோய், போலியோ, இந்த மாதிரியான நோய்களுக்கு ஒரு காலத்திலே உலகத்திலே தொற்றாறு மிகவும் அதிகமாக இருந்தது, அதாவது தடுப்பூசி கண்டுபிடிக்கப்படுவதற்கு முதல். அதே போல தேராறு என்று சொன்னால் ரிகவரி ரேட், அது நோயாளி ஒருவர் ஒரு குறிப்பிட்ட நாள் ஒன்றிலே அந்த நோயிலிருந்து தேறுவதற்கான சாத்தியக்கூறு, அதாவது அந்த நோயினுடைய ஒரு சராசரி வர்த்த காலத்தினுடைய தலைகீழ் விகிதம். உதாரணமாக சாதாரணமாக சீசனல் இன்ஃபுளுன்சா, குளிர்காய்ச்சலை எடுத்துக்கொண்டால் சாதாரணமாக ஒரு 3 நாளிலே தேறுவார்கள் என்று சொன்னால், தேறாறு என்பதை 1/3 என்று சொல்லுவார்கள். ஏன்னா குறிப்பிட்ட நாளில் அவர் தேறுவதற்கான சாத்தியக்கூறு நிகழ்ந்ததின் அடிப்படையில் 1/3. அதே போல இந்த கோவிடை எடுத்துக்கொண்டால் சாதாரணமாக 15 நாளுக்கு மேல் ஒருவர் தேறுவதற்கு எடுக்கின்றது. ஆகவே அதனுடைய தேறாறு கிட்டத்தட்ட 1/15 என்று எடுத்துக்கொள்ளலாம். அதோட முக்கியமான விஷயம் என்னவென்று சொன்னால், இன்றைக்கு இந்த மீடியாக்களிலே செய்தி ஊடகங்களிலே இந்த அடிப்படை பெருக்க இலக்கம் பேசிக் ரீப்ரொடக்ஷன் நம்பர், இதை பற்றி அதிகம் பேசிக்கொண்டிருக்கிறார். இல்லை தொட்டாறு பேராறு, அதாவது டிரான்ஸ்மிசிபிலிட்டி ரிகவரி ஆகியவற்றினுடைய விகிதம். இதனுடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால், ஒருவர் நோய் வந்து மாறுவதற்கிடையிலே சராசரியாக எத்தனை பேருக்கு அந்த நோயை கொடுப்பார். ஆகவே இன்றைக்கு கோவிடுக்கு இந்த விகிதம் கிட்டத்தட்ட 2.5 என்று சொல்லுகிறார்கள், 2.3 என்று சொல்லுகிறார்கள். உதாரணத்துக்கு நாங்கள் 2.5 என்று வைத்துக் கொண்டால், அதனுடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால், ஒருவர் வந்து மாறுவதற்கிடையிலே அவர் 2.5 பேருக்கு சராசரியாக இந்த நோயை கொடுப்பார். ஆகவேதான் நோய் வேகமாக பரவுகிறது. ஆகவே நாங்கள் இந்த சமூக தூரமாக்கல் அல்லது தடுப்பூசிகள் இருந்தால் தடுப்பூசிகள் மூலம் இந்த அடிப்படை பெருக்க இலக்கத்தை 1க்கு கீழே கொண்டு வருவோம். 1க்கு கீழே கொண்டு வந்தால் 1000 பேருக்கு வந்து அவர்கள் மாறுகிற போது, உதாரணமாக இந்த அடிப்படை பெருக்க இலக்கம் 5 என்று சொன்னால், 1000 பேருக்கு வந்து மாறுகிற போது அவர்கள் 500 பேருக்கு கொடுப்பார்கள், 500 பேருக்கு வந்து மாறுகிற போது 250 பேருக்கு கொடுப்பார்கள். இப்படித்தான் அந்த நோயாளர்களின் எண்ணிக்கை கீழே வரும். அதான் இன்றைக்கு ஆஸ்திரேலியாவிலே அதிர்ஷ்டவசமாக நடந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு ஆஸ்திரேலியாவிலே இந்த கர்வ் என்று நீங்கள் சொன்னீர்கள், அது கீழே வருவதற்கு காரணம் இன்றைக்கு இந்த அடிப்படை பெருக்க இலக்கம் என்பது 5.5, அதாவது பாதி என்று மதிப்பிடப்பட்டிருக்கிறது. அது இந்த சோசியல் டிஸ்டன்சிங் எல்லாம், அதாவது சமூக தூரமாக்கல் நடப்பதனால் வந்த விளை. நடப்பதற்கு முதல் அது 2.5 அல்லது 3 அப்படியான ஒரு விதத்திலே இருந்தது.
ஹேர்ட் இம்யூனிட்டின்னு சொல்றோம், அதாவது நீங்க தமிழ் அழகா சொல்றீங்க மந்தை நோய் எதிர்ப்பு. அப்படின்னா என்ன முதல்ல?
ஆமா, மந்தை நோய் எதிர்ப்பு என்று சொன்னால், ஒரு தொற்று நோய் வந்து பரவுகிற போது ஒரு தனிநபர் 3 விதங்களில நோய் தொற்று ஏற்படும் சாத்தியத்தில் இருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்ளலாம். 1, குறிப்பாக வைரஸால் வருகின்ற நோய்கள் வருகின்ற போது நோய் வந்து மாறியதால் அவருக்கு நோய் எதிர்ப்பு வரலாம், அதாவது நோய் வந்து மாறிய பிறகு திரும்பி வராது என்ற நிலைமையில. 2, ஏதோ ஒரு விதமான தடுப்பூசி அல்லது தடுப்பு மருந்து, ப்ரோஃபைலாக்சிஸோ ஆன்டிபாடிஸ் ஏதாவது ஒரு விதமாக தடுப்பு மருந்து மூலம் நோய் எதிர்ப்பு பெறலாம். 3, எப்படி நடக்கலாம் என்று சொன்னால், ஒருவருக்கு அவருக்கே நோய் வந்திருக்காமல் இருக்கின்ற வேளையிலே, அதே வேளையில தடுப்பூசியையும் அவர் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கின்ற வேளையிலே, அவரை சுற்றி இருக்கின்றவர்கள் இந்த 2 ஏதாவது ஒரு வகையிலே அவர்களுக்கு இந்த நோய் எதிர்ப்பு வந்துவிட்டால் அதன் மூலம் இந்த நபர் பாதுகாக்கப்படுவது. அதாவது இந்த நோய் பரவுறதுக்கு சமூகத்துல நிறைய பேர் சசப்டபிளாக இருக்க வேண்டும், அதாவது சமூகத்துல நிறைய பேர் நோய் வரக்கூடிய நிலைமையில இருக்க வேண்டும். அவர்கள் வந்து எல்லோரும் நோய் எதிர்ப்பு பெற்றுவிட்டார்கள் என்று சொன்னால், சில பேர் நோய் எதிர்ப்பு பெறாதவர்கள் இருந்தாலும் கூட அவர்களுக்கு அந்த நோய் வந்து சேருவதற்கு வழி இல்லை. அந்த பாதைகள் எல்லாம் கோவிடுக்கு முடக்கப்பட்டு விட்டன என்கின்ற போது தனிப்பட்ட ஒருவர் நோய் எதிர்ப்பு பெறாமலே அதுல இருந்து பாதுகாத்துக் கொள்ளலாம். அதைத்தான் நாங்கள் மந்தை நோய் எதிர்ப்பு என்று சொல்லுகிறோம்.
இப்ப அப்படியான மந்தை நோய் எதிர்ப்புன்னு ஒரு நிலைமை வந்து விட்டாலே கோவிட்-19 பரவல் நின்றுவிடும் அப்படின்னு சிலர் எண்ணுகின்றார்கள் இல்லையா, இதுல உண்மை இருக்கா?
மந்தை நோய் எதிர்ப்பு என்பது இந்த கோவிட் பரவலை தடுப்பதற்கு ஒரு தீர்வா என்று கேட்டால், என்னை பொறுத்தவரையில அழுத்தம் திருத்தமாக இல்லை என்பதுதான் விடை. இது பற்றி சில தவறான அபிப்பிராயங்களை முன்வைத்துக் கொண்டிருக்கிறார்கள், அதாவது மந்தை நோய் எதிர்ப்பு ஒரு சொல்யூஷனாக இருக்கும். அப்படி நிச்சயமா இல்லை. ஏனென்றால் கோவிடை பொறுத்த வரைக்கும் மந்தை நோய் எதிர்ப்பு மூலம் சமூகம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், தடுப்பூசி இல்லாத ஒரு நிலைமையில 60% மேற்பட்டவர்கள் நோய் எதிர்ப்பு பெற வேண்டும், பெற்ற பிறகுதான் மற்றவர்கள் பாதுகாக்கப்படுவார்கள். ஆகவே 60% நோய் எதிர்ப்பை பெற வேண்டும் என்று சொன்னால், நோய் வந்து நோய் எதிர்ப்பை பெற வேண்டும் என்று சொன்னால், ஆஸ்திரேலியாவை பொறுத்தவரையில கிட்டத்தட்ட 15 மில்லியன் மக்களுக்கு நோய் வர வேண்டும். அப்படி 15 மில்லியன் மக்களுக்கு நோய் வருகின்ற போது பல லட்சக்கணக்கானவர்கள் இறக்க சாத்தியம். ஆகவே அது மட்டும்தான் ஒரு தீர்வு என்று நிச்சயமாக சொல்ல முடியாது.
இப்ப தடுப்பூசி இருக்கு இல்லையா, தடுப்பூசின்னு சொல்றதோட ஆங்கிலத்துல வேக்சினேஷன் சொல்லுவோமே, தடுப்பு மருந்து, அது கண்டுபிடிக்கப்பட்டு விட்டாலே எல்லாம் நிறைவுக்கு வந்துவிடும். சமூக விலகி இருத்தல் வந்து, அதாவது சோசியல் டிஸ்டன்சிங் சொல்றதெல்லாம் இனி தேவை இருக்காது அப்படின்னு சிலர் சொல்றாங்க, இதுல உண்மை இருக்குமா?
அதுல ஓரளவுக்கு உண்மை உண்டு. ஆனால் அந்த தடுப்பூசியை எத்தனை பேர் பெற்றுக் கொள்ளுகிறார்கள் என்பதை பொறுத்தது. இன்றைக்கு பார்த்தீர்கள் என்று சொன்னால், இந்த குளிர்காய்ச்சலுக்கு ஃப்ளூ வேக்சின் சொல்லி எத்தனையோ வருஷமாக இருக்கிறது, ஆனால் எங்களில் எல்லோரும் அதை பெற்றுக் கொள்வதில்லை. உண்மையிலே இந்த சீசனல் இன்ஃபுளுன்சாவை பொறுத்தவரையிலே 50% இந்த ஃப்ளூ வேக்சை பெற்றுக்கொண்டால் கூட கிட்டத்தட்ட மற்றவர்கள் இந்த ஹேர்ட் இம்யூனிட்டி மூலம் பாதுகாக்கப்படுவார்கள் ஒவ்வொரு வருஷம். ஆனால் உண்மையிலே இந்த இன்ஃபுளுன்சா பரவுறது என்று சொன்னால் அதற்கு காரணம் அவ்வளவு எண்ணிக்கையானவர்கள் கூட இந்த ஃப்ளூ வேக்சை பெற்றுக்கொள்வதில்லை. அதே போல தடுப்பூசி ஒன்று வந்தால் என்ன நடக்கும் என்று சொன்னால், தொடக்கத்திலே எல்லோரும் கோவிடுக்கு பயந்து அதை பெற்றுக்கொள்வார்கள். ஆகவே ஓரளவிலே சமூகம் பாதுகாக்கப்படும். பிறகு ஒரு கட்டத்திலே இந்த நோய் அதிகமாக செய்தி ஊடகங்களிலே பேசப்படுவது, இதெல்லாம் குறைந்து கொண்டு போகின்ற போது, இந்த நோய் இல்லத்தானே எதுக்காக நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று இப்படி ஒரு எண்ணம் வரும். அப்படி எண்ணம் வருவதனாலே அந்த தடுப்பூசியை பெற்றுக்கொள்கிறவர்கள் குறைகின்ற போது மறுபடியும் இந்த நோய் தலை தூக்கலாம்.
உங்கள் கட்டுரைகளை வாஸ்தா, நீங்கள் நிறைய அருமையான தமிழ் பதங்களை வந்து அறிமுகம் செய்திருக்கிறீங்க. இப்போ கொரோனா வைரஸ் COVID-19 பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது எல்லாமே ஆங்கிலத்தில் தான் பேச வேண்டியிருக்கு, ஆனால் நீங்கள் நிறைய அருமையான தமிழ் பதங்களை வந்து அறிமுகம் செய்திருக்கிறீங்களே, எப்படி முடிஞ்சது அது?
ஆம், இதை பொறுத்தவரையில் இதுக்கு முடிந்தது என்பதை விட அவசியம் என்பது ஒன்று இருக்கிறது. நோய் பரவலியல், முக்கியமாக கணினி நோய் பரவலியல் அல்லது கணித நோய் பரவலியல், கம்ப்யூட்டேஷனல் எபிடமியாலஜி அல்லது மேத்தமெட்டிக்கல் எபிடமியாலஜி என்பது, அந்த ஒரு துறை அநேகமாக தமிழில் இல்லை, ஆங்கிலத்திலே தான் அது ஓரளவுக்கு தான் கற்பிக்கின்றார்கள். ஆகவே தமிழிலே பதங்கள் இல்லை. ஆகவே சாதாரண மக்களுக்கு புரியும்படி எழுதுகின்ற போது, நாங்கள் ஒரு ஆராய்ச்சியாளர்களாக நாங்கள் ஆங்கில பதங்களை பாவித்துக் கொண்டிருந்தோம். இன்றைக்கு இந்த கோவிட் வந்ததாலே ஒரு நன்மை, சாதாரண மக்களுக்கு இதை பற்றிய விழிப்புணர்வு கிடைத்தது. ஆகவே அவர்களுக்கு புரிகின்ற மாதிரி எழுதுகின்ற போது, முக்கியமாக இலங்கை இந்தியாவிலோ அல்லது ஐரோப்பாவிலோ அல்லது ஆங்கிலம் பேசாத நாடுகளில் இருக்கின்றவர்களுடன் தொடர்பாட முயலுகின்ற போது, தமிழிலே நாங்கள் இந்த பதத்தை அறிமுகம் செய்ய வேண்டிய அவசியம் ஒன்று நேர்ந்தது. அந்த அவசியத்தினாலும், எனக்கு தமிழ் மொழி இலக்கியத்திலே இருக்கின்ற ஓரளவுக்கு இருக்கின்ற பரிச்சயத்தினாலும் என்னால் முடிந்த பதங்களை அறிமுகம் செய்திருக்கின்றேன். ஆனால் இதுதான் பதங்கள் என்று நான் சொல்லவில்லை. நிச்சயமாக அறிவியலாளர்கள், இந்த துறையிலே கைதேர்ந்தவர்கள் இந்த பதங்களை பற்றிய விமர்சனங்களை முன்வைத்தால் நாங்கள் அதை மாற்றி தகுந்த பதங்களை கொண்டு வரலாம்.
மிக்க நன்றி பிரவீணன், நல்ல முயற்சி. தமிழில் தொடர்ந்து எழுதுங்கள், மட்டுமல்ல உங்களது ஆய்வும் தொடரட்டும். வாழ்த்துக்கள், நன்றி.
நன்றி வைசல், வணக்கம்.
இது போன்ற மேலும் பல நிகழ்ச்சிகளை கேட்க வேண்டுமா? ஆப்பிள் பாட்காஸ்ட், கூகுள் பாட்காஸ்ட், ஸ்பாட்டிஃபை என்று பாட்காஸ்ட் கிடைக்கும் பல வழிகளில் நீங்கள் நிகழ்ச்சிகளை கேட்கலாம்.